வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி வராதா என ஏங்கிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இவ்வறிய நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜபத்தோடு இன்றைய செய்தியை கேட்போமா?
பிரியமானவர்களே, இந்நாட்களில் நாம் உபாகமம் புத்தகத்தை சிந்தித்து வருகிறோம். இன்று உபாகமம் 4:1 முதல் பார்க்கப் போகிறோம். இங்கே மோசே இஸ்ரவேலரின் புதிய சந்ததியினருக்கு அறிவுரை கூறுகிறார். அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தோடு கூட வனாந்தர பிரயாணத்தை குறித்து மோசே பின்னாலே திரும்பி பார்த்த காரியங்கள் நிறைவடைகிறது. யோர்தான் நதியின் கிழக்கு கரை வந்துவிட்டார்கள். எகிப்திலிருந்து முழு பிரயாணத்திலேயும் பங்கு பெற்ற 2 பேர் மட்டும் அங்கே நிற்கிறார்கள். அது யோசுவாவும் காலேபும். அநேக மக்கள் வனாந்தரத்திலே புதைக்கப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது புதிய சந்ததி வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்க ஆயத்தமாய் நிற்கிறது. ஆனால் அவர்கள் அப்படி முன்னே செல்லும் முன்னதாக மோசே வனாந்தர அனுபவங்களை திரும்பி பார்த்து அவர்களுக்கு சொல்லுகிறார். ஏன் கூறுகிறார் தெரியுமா? இந்த சந்ததியாவது அவர்களை நேசிக்கிற தேவனுக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படியும் சந்ததியாய் இருக்க வேண்டும் என்று ஆசையோடு இந்த வார்த்தைகளை அவர் கூறுகிறார். பாருங்கள், உபாகமம் 4:2. இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கை கொள்ளுவதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடே நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பது மட்டுமல்ல, அதன்படி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, கட்டளைகளோடு கூட எதையும் அவர்கள் கூட்டவும் கூடாது, எதையும் குறைக்கவும் கூடாது. தேவன் கொடுக்கும் கட்டளைகளுக்கு அப்படியே அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார்கள். ஆனால் அருமையானவர்களே, சரித்திரத்திலே கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய நல்ல சூழ்நிலையிலே கட்டளையை கொடுத்தும் அதை அவர்களால் கீழ்ப்படிய முடியாமல் போயிற்று என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மாம்சமான யாவரும் தேவனுக்கு முன்பாக நான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தேன், நான் நீதிமான் என்று சொல்ல முடியாது. மாம்சம் பலவீனமானது, அங்கேதான் பிரச்சனை இருக்கிறது. ஏற்கனவே நான் கூறியது போல உபாம புத்தகத்திலே 2 முக்கியமான கருத்துக்களை பார்க்கிறோம். ஒன்று அன்பு, அடுத்தது கீழ்ப்படிதல். பழைய ஏற்பாட்டிலே அன்பு முக்கியமான ஒரு கருத்தாய் எந்த புத்தகத்திலேயும் இல்லை என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் உபாம புத்தகத்திலே அன்பை குறித்தும் கீழ்ப்படிதலை குறித்தும் பார்க்கிறோம். இங்கே உபாமம் 4:1 மோசே இளம் சந்ததியாரோடு கூட கெஞ்சி கேட்கிறார். ஏன் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்கிறார். முதலாவதாக தேவன் இஸ்ரவேலரை காக்கவும் அவர்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறார் என்பதை கூறுகிறார். முதல் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள் என்கிறார். மனுக்குலத்திற்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமென்றால் அது கீழ்ப்படுதலின் அடிப்படையிலே கிடைக்கும். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புவதனாலே அவர்கள் கீழ்ப்படிய அவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தும் வகையிலே தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். உபாகமம் 4:5-8 வரை பாருங்கள். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன், ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இந்நாளிலே நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் இது. தேவன் அற்புதமாக அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்கு நன்றி கடனை எப்படி செலுத்த முடியும்? அவருக்கு கீழ்ப்படிவதனாலேயே. மூன்றாவதாக, தேவனுடைய அன்பு அவர்களிலே கீழ்ப்படிதலை உண்டு பண்ண வேண்டும். உபாமும் 4:37 பாருங்கள். அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு. வேதத்திலே இங்கேதான் முதல் முறையாக தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை கூறியிருக்கிறார். ஆதி முதல் தேவன் தம்முடைய அன்பை தம்முடைய செயல்களிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இதுவரை அவர் அதை குறித்து யாரிடத்திலும் கூறவில்லை. இதுவே அவர் முதல் முறையாக இதை குறித்து கூறுமிடமாயிருக்கிறது. அவர் எதற்காக எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்பதற்கு அவருடைய அன்பே அடிப்படை என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறார். ஏற்கனவே அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுவித்துக் கொண்டு வந்துவிட்டார். அவர்களுக்காக இன்னும் பெரிய காரியங்களை செய்யப்போகிறார். இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை தேவன் அவர்களை நேசிக்கிறார் என்பதே. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் நாமும் இதை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, உங்களை தேவன் நேசிக்கிறார். நீங்கள் ஒருவேளை அவருடைய அன்பை உங்கள் வாழ்க்கையிலே அனுபவியாமல் இருக்கலாம். பொதுவாக நம்முடைய பாவம் நமக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு குடையைப் போல அமைந்து விடுகிறது. என்றாலும் நம்முடைய பாவத்தையும் பாராமல் தேவன் நம்மை நேசிக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறார், உங்களையும் நேசிக்கிறார். தம்முடைய அன்பை அவர் சிலுவையிலே நமக்கு வெளிப்படுத்திவிட்டார். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க முடியும். 4வதாக, அவர்கள் ஏன் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் அவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். பாருங்கள், உபாமும் 14:1 நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரின் பிள்ளைகள், செத்தவனுக்காக கீறிக்கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. மனிதனுடைய வாழ்க்கையிலே முதல் விதி தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிரியமானவர்களே, மனிதன் இயற்கையாகவே தேவனுக்கு விரோதமான பகை உள்ளவனாயிருக்கிறான். தேவனுக்கு கீழ்ப்படிய அவனுக்கு விருப்பமில்லை. சொல்லப்போனால் அவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். வேத புத்தகம் முழுவதிலேயும் நாம் பார்க்கும்போது மனிதன் தேவனை குறித்த ஒரு எதிர்ப்பு உணர்ச்சியோட இருக்கிறான். இன்றைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையிலே அதை நாம் காணக்கூடியதாய் இருக்கிறது. சமீபத்திலே நான் கேள்விப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு கூட்டத்திலே செய்தி கொடுத்துவிட்டு நின்று கொண்டிருந்தபொழுது ஒரு சகோதரி வந்து, உங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டதின் மூலமாகத்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் என்னுடைய கணவனை நான் ஆலயத்திற்கு அழைத்துக் கொண்டு செல்லவே முடியவில்லை. கிறிஸ்துவின் காரியங்களிலே அவரை ஆர்வமுள்ளவராக்க என்னால் முடியவில்லை. எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் இப்பொழுது சமீப காலமாக உங்கள் வானொலி நிகழ்ச்சியை அவரும் கேட்கிறார். அதை மட்டும்தான் கேட்கிறார், ஆலயத்திற்கு வர விரும்புவதில்லை என்று கூறினார்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை மனிதனுடைய எதிர்ப்பை தாண்டி உள்ளே செல்லவில்லை என்றால் வேறு எதுவும் உள்ளே செல்ல முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டவர்களாய் வாழ்ந்திருப்பார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பார்கள் இல்லையா? உபாமும் 4:3-4 பாருங்கள். பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பேயோரை பின்பற்றின மனிதரையெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார். ஆனாலும் உங்கள் தேவனாய கர்த்தரை பற்றிக் கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். பாலாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அழைக்கப்பட்ட காரியத்தை இங்கே மோசே சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை அவனால் சபிக்க முடியவில்லை. அவர்களை குறித்து ஆசீர்வாதமான வார்த்தைகளைத்தான் அவனால் கூற முடிந்தது. சாபத்தை கூற முடியாமல் போனபடியினாலே பாலாம் மோவாப் அரசனுக்கு ஒரு தீமையான ஆலோசனையை கொடுத்தான். மோவாபிய ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே போய் பழகவும் அவர்கள் மத்தியிலே திருமணம் செய்யவும் அவர்களை அனுமதிக்குமாறு கூறினான். இவ்வாறு செய்தபடினாலே அவர்கள் தவறான மாயை வழிபாடுகளுக்குள்ளே செல்வார்கள் என்றும் அப்பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேலே வரும் என்று கூறினான். இதுதான் நடந்தது. இதை குறித்து நாம் எண்ணாமும் 25 படிக்கலாம். இது இஸ்ரவேல் ஜனங்களின் அந்த புதிய சந்ததிக்கு ஒரு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். நமக்கும் இது எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அருமையானவர்களே, கீழ்ப்படிதலுக்கு நிச்சயமாக வெகுமதி உண்டு. தேவனை பற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் ஜீவனோடு கூட வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிப்பார்கள். மீண்டுமாக அங்கே கர்த்தர் கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை நினைப்பூட்டுகிறார். பாருங்கள், உபாமும் 4:5 நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். கீழ்ப்படிதல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் அந்த தேசத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அவர்கள் கீழ்ப்படிவதனாலே மற்றும் ஒரு நன்மையும் கிடைக்கிறது. பாருங்கள், உபாமம் 4:6. ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். இந்த உலகத்தின் மக்களுக்கு இஸ்ரவேல் மக்கள் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது அவர்களுடைய ஞானமும் விவேகமும் மற்ற ஜனங்களை கவருகிறதா இருக்கிறது. திருச்சபையானது உலகத்திற்குள்ளே போய் சுசேஷத்தை அறிவிக்க வேண்டியதா இருக்கிறது. இந்த கட்டளை ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு விசுவாசியும் மற்றவர்களுக்கு சுசேஷத்தை கொடுப்பதிலே ஏதாவது ஒரு வகையிலே பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரேல் மக்களை உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கர்த்தர் சொல்லவில்லை. அவர்கள் செய்ய வேண்டியது, வாருங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அழைக்க வேண்டியவர்களாகத்தான் இருந்தார்கள். அவருடைய கீழ்ப்படிதல் தேவனுக்கு அவர்கள் உண்மையாயிருக்கும் காரியம். இவை மற்ற ஜனங்களும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்களை கேட்டு இஸ்ரேல் மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதை பார்த்து அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா, சேபாவின் ராஜஸ்திரி என்ன செய்தாள்? தூர தேசத்திலிருந்து சாலமோனின் ஞானத்தை பார்க்க வந்தாள். அந்நாட்களிலே பெரிய ஆகாய விமானங்கள் கிடையாது. கடினமான தூரமான பிரயாணத்தை மேற்கொண்டாள். அந்த கடினமான சூழ்நிலையிலேயும் ஒரு பெண் அவ்வளவு முயற்சி எடுத்து வருவாள் என்றால் ஆண்களும் ஏன் வரமாட்டார்கள்? அவர்கள் வந்தார்கள். இவ்வாறாகத்தான் இஸ்ரவேல் மக்களை இந்த உலகத்திலே சாட்சியாக இருக்கும்படியாக தேவன் அழைத்திருந்தார். அவர்கள் கீழ்ப்படிந்திருப்பார்கள் என்றால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருப்பார். அதுவே உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கு ஒரு சாட்சியாக இருந்திருக்கும். அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்றால், தேவனுக்கு எதிர்த்து நிற்பார்கள் என்றால் தேவன் அவர்கள் மேலே நியாய தீர்ப்பைத்தான் கொண்டு வர முடியும். உபாகமம் 4:9. ஓரேபிலே உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கும் ஊழியத்தையும் கொடுத்திருந்தார். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய கற்பனைகளை தங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு தேசத்திலேயும் முக்கியமான ஒரு பணிவிடை என்னவென்றால் இளைஞர்களுக்கு கல்வி அறிவு கொடுப்பதுதான். எந்த ஒரு தேசமும் தோல்வி காண்கிறதென்றால் அது கல்வியை போதிக்க தவறுவதனாலேதான். இன்றைக்கே குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய போதனைகள் கூட கொடுக்கப்படாமல் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்கிறார். வீட்டிலே தகப்பனும் தாயும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்க தவறும்பொழுது அங்கே தீமை வருகிறது. இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே தகப்பனுக்கும் தாய்க்கும் இந்த தேவனுடைய கற்பனைகளை கற்றுக் கொடுக்கும் பெரிய பொறுப்பை அவர் கொடுத்திருந்தார். அருமையானவர்களே, நம் மூலமாய் உலகத்திலே பிள்ளைகள் உண்டாவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு போதிக்க வேண்டிய கடமையும் நம்மிடத்திலே இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு உலகத்திலே நம்முடைய பிரச்சனை நம்முடைய பொருளாதாரம் அல்ல, நம்முடைய குடும்பங்கள். பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்காமல் சண்டைகளிலேயும் சச்சரவுகளிலேயும் இருக்கிற பெற்றோர் அன்பையும் நல்ல தொடர்புகளையும் அறியாத பிள்ளைகளை உலகத்திலே கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் வேண்டா வெட்டிகளாயிருக்கிறார்கள். பெற்றோராக எவ்வளவு பெரிய பொறுப்புள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை எப்பொழுதும் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். இதை மிக தெளிவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கூறுகிறார். அந்த தேசம் தோல்வி கண்டபொழுது, குடும்பங்களிலே தோல்வி ஏற்பட்ட பொழுது தேவன் தேசத்தை நியாயம் தீர்த்தார். உபாகமம் 4:12. அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார், வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே என்று ஒரு ரூபத்தையும் காணவில்லை. இங்கே மிக தெளிவாக யோவான் 4:24 இயேசு கூறியதை குறித்து பார்க்கிறோம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவனைப் போல எந்த ஒரு உருவத்தையும் மனிதன் உருவாக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார், உண்மைதான். ஆனால் வேத புத்தகத்திலே அவருடைய சரீரத்தின் அமைப்பை குறித்து எந்த ஒரு காரியத்தையும் நமக்கு சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து என்று சொல்லி புகைப்படங்களையும் வைத்து வழிபடவோ மரியாதை செலுத்தவோ கூடாது. சிலர் சொல்வார்கள், இயேசு கிறிஸ்துவின் படம் இருந்தால்தான் அவரை தொழுது கொள்ள எனக்கு எளிது என்று கூறுவார்கள். ஸ்காட்லாந்து தேசத்து ஒரு வேத பண்டிதர் சொல்லும்பொழுது, இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயங்களிலிருந்து இழந்து போகாதவரை எந்த மனிதனும் இயேசு கிறிஸ்துவை படம் வரையவில்லை என்று சொல்லுகிறார். அவரை நம்முடைய இருதயத்திலே கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த அதிகாரத்திலே நித்தியமான அநேக ஆழமான சத்தியங்களை அவர் நமக்கு கொடுக்கிறார். இஸ்ரேல் மக்களுக்கு அந்த அவர் கொடுத்த இந்த முக்கியமான செய்திகள் நமக்கும் அடிப்படை சத்தியங்களாய் இருக்கிறது. இது நித்தியமான சத்தியங்கள். உபாகமம் 4:24-27 வரை வாசிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்தில் வெகுநாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயலான சொரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால், நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடப்போகிற ஜாதிகளிடத்திலே கொஞ்ச ஜனங்களாய் மீந்திருப்பீர்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் இந்த இஸ்ரேல் மக்கள் உலகத்திற்கு ஒரு சாட்சியாயிருக்கிறார்கள். அதாவது அவருடைய கீழ்ப்படியாமைக்கு சாட்சியாயிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். ஏன்? எதை செய்யக்கூடாது என்று தேவன் கூறினாரோ அதை அவர்கள் செய்தார்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இப்பொழுது இஸ்ரேல் தேசம் என்ற ஒரு தேசம்தான் உருவாகிவிட்டதே என்று சொல்லலாம். ஆம், உருவாகிவிட்டது உண்மைதான். ஆனால் இன்னமும் அவர்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலேதான் இருக்கிறார்கள். தேவன் கூறியது போல அவர்களை இந்த தேசத்திற்குள்ளே திரும்ப அவர் கொண்டு வரும்பொழுது இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கிற எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு இருக்காது. இஸ்ரேல் தேசம் இன்னமும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு கீழேதான் இருக்கிறது. ஏனென்றால் அது தேவாதி தேவனுக்கு முதுகு காட்டியது. தேவனை புறக்கணிக்கிற எந்த தேசத்தின் மேலும் தேவனுடைய கோபாக்கினை நியாய தீர்ப்பு வரும். இது இன்றைக்கு வாழும் நமக்கும் ஒரு பெரிய பாடமாயிருக்கிறது. உபாகமம் 4:30, நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால். அருமையானவர்களே, மகா உபத்திரவ காலத்தை குறித்து இங்கேதான் முதல் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார்? கடைசி நாட்களிலே உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால். வசனம் 31, உன் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டுக் கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். தேவன் கொடூர குணமுள்ளவராய் இருந்தபடியினாலேதான் அவர்களை சிதறடித்தாரா? இல்லை பிரியமானவர்களே, தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அவர் அவர்களை கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார். தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறபடினாலே இன்றைக்கும் இஸ்ரவேல் மக்கள் முழுமையாக அழிக்கப்படாமல் இருக்கிறார்கள். நானும் நீங்களும் அழிக்கப்படாமல் இருப்பதற்கும் காரணம் தேவனுடைய இரக்கமே. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒருவராயிருப்பீர்கள் என்றால் நீங்கள் இனிமையான ஒருவராயிருப்பதனாலே அல்ல, அது தேவனுடைய கிருபையே. நம்மேல் இரக்கமுள்ளவராயிருப்பது போல இஸ்ரவேல் மக்கள் மேலும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் அவர்கள் மேலே எப்படி இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்பதையும் மோசே காட்டுகிறார். பாருங்கள், உபாகமம் 4:33-34 அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அல்லது உங்கள் தேவனாய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தங்களினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்துப்பார். அவர்கள் தகப்பனாருடைய கண்களுக்கு எதிராகவே இத்தனை காரியங்களையும் தேவன் செய்தார். அதை அவர்கள் மறந்து போகக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். தேவன் அவர்கள் மேலே கிருபை உள்ளவராயிருக்கிறார். அதை அவர்கள் எப்பொழுதும் நினைவிலே கொள்ள அவர் விரும்புகிறார். வசனம் 37, அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு அவர்களை நேசித்தபடியினாலே இதை தேவன் செய்தார். இதுதான் அதற்கான விளக்க உரை. அவர்களிடத்திலே எந்த நன்மையும் காணப்படவில்லை. ஆனால் தேவனிடத்திலே நன்மை உண்டு. இன்றைக்கும் தேவன் நம்மை நேசிக்கிறார், ஆனால் அவருடைய அன்பினாலே அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. அவருடைய கிருபையினாலேயே நம்மை ரட்சிக்கிறார். நம்மை நேசிப்பதனாலே பரலோகத்தின் பின் கதவை திறந்து நம்மை உள்ளே விடவில்லை. அவர் அவ்வாறு செய்வார் என்றால் அவர் ஒரு நீதிபரர் அல்ல. பாவத்திற்கான ஒரு பலி செலுத்தப்பட வேண்டியதாயிருந்தது. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரிக்க முடியாக அனுப்பினார். அதனாலே நம்முடைய பாவத்தை மன்னித்தார். எனவேதான் வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, எந்த வித்தியாசமும் இல்லை. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான். உபாமம் 4:44-45 வசனங்களை பாருங்கள். இதுவே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த பிரமாணம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு யோர்தானுக்கு இப்புறத்தில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுடைய தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அவர்களுக்கு மோசே சொன்ன சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் அவர் தம்முடைய கிருபையினாலேயே நம்மை ரட்சிக்கிறார். ஆனால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அவர் எதிர்பார்ப்பது, அவர் வேத புத்தகத்திலே கொடுத்திருக்கிற கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் சட்டங்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய சுய பலத்தினாலே அது நம்மாலே செய்யப்பட முடியாதது. ஆனால் தூய ஆவியானவர் நம்மிலே வாழும்பொழுது அவர் நம் மூலமாக அந்த காரியங்களை நிறைவேற்ற முடியும். நமக்காக அவர் மரித்ததை நாம் விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் பிரியமுள்ளவராயிருப்பார். ஆனால் எப்பொழுதும் அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவனுடைய கற்பனைகளையும் சட்டங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் மறந்து போகக்கூடாது. அப்படி அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பதே ஆண்டவருக்கு ஒரு மேலான சாட்சியாய் இந்த உலகத்திலே இருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இஸ்ரவேலரின் புதிய சந்ததிக்கு மோசே மூலமாய் நீர் ஞாபகப்படுத்தின உம்முடைய கற்பனைகளுக்காக, உம்முடைய அன்பை நினைப்பூட்டிய இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கும் நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதையும், நீர் எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறீர் என்பதையும் ஒருமுறை கூட ஞாபகப்படுத்தினீர். உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாக நாங்கள் உமக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
ஆ
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்வேன். யாத்திராகமும் 34:10. யாத்திராகமும் 34:10.